நாலாவது உரை, அன்னம் என்றால் மோட்சம். அன்னம் என்ற வார்த்தைக்கு மோட்சம் என்று ஒரு பொருள். அன்னம் பாலிக்கும்னா மோட்சத்தை தரும். அதுதான் திருநாவுக்கரசருடைய பாட்டுக்கு சோறு கிடைக்கும் என்பது பொருள் அல்ல, அங்கே மோட்சம் கிடைக்கும். சோறு என்றாலும் அன்னம் என்றாலும் அந்த வார்த்தைக்கு மோட்சம் என்றே பொருள். மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல சண்டேசன் மோட்சம் பெற்றார் என்று சொல்லுகிறவர் பாதகமே சோறு பற்றியவா தோணோக்கம், தோணோக்கம் என்ற பாட்டுல பாதகம், அந்த சண்டேசன் தகப்பனார் காலை வெட்டினாரே, காலை வெட்டினது ஒரு பாதக செயல், அந்த பாதகமாகிய செயலே சோறு அவருக்கு மோட்சம் கொடுத்தது. ஆகவே சோறு என்பது மோட்சம் என்ற பொருள் தருகிற ஒரு சொல், அதை இவரு தேவா இவரு திருவாசகத்திலே பார்க்கிறோம். அதுபோல அன்னம் என்றாலும் அதுவும் மோட்சம் என்றே பொருள். அன்னம் பாலிக்கும்னா சேம்பரத்துக்கு போனா மோட்சம் கிடைக்கும் என்ற பொருளும் அதற்கு உண்டு. அதே பொருள் இங்கே வைக்கலாம், அன்னம் திளைக்கும் அணிதில்லை, மோட்சத்தை நாம் மோட்சத்தில் திளைக்க வைக்கும்படியான தில்லை, நம்ம மோட்சத்துல போய் இன்பத்தை அனுபவிக்க செய்யக்கூடியதான அழகான சிதம்பரம் அந்த செம்பரத்திலே இருக்கிற அம்பலவன் அவனுடைய பொன்னங்கழக்கே பொன்னாறு திருவடிக்கே சென்று ஊதாய் சென்று நீ விண்ணப்பம் செய், அப்படியே அப்பர் சுவாமிகளை பின்பற்றார் இந்த வரிகள் தான். அன்னம்பாலிக்கும் தில்லு சிற்றம்பலம்னு சொன்ன அந்த அப்பர் சுவாமியுடைய தேவாரத்தின் கருத்து, அப்பர் சுவாமிகள் என்ன பண்றார், இறைவனுடைய திருவடியே பொன்னாறு திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், பொன் போன்ற திருவடிக்கு நான் விண்ணப்பிக்கிறேன், அதுபோல பொன்னங்கடலுக்கே பொன்னார் திருவடிக்கே ஊதாய் விண்ணப்பம் செய்வாயாக, வண்டேன் நீ போய் விண்ணப்பம் செய் என்றெல்லாம் சொல்றேன். பல இடத்திலே அந்த தேவாரங்களுடைய சொற்றடர்கள்லாம் மாணிக்க வாசகர் இடத்திலே வருகிறது. ஏன்னா என்னுடைய கருத்து, தேவாரம்பாடி ஆசிரியர்களுக்கு பின் வந்தவர் மாணிக்க வாசகர் அப்படி நினைச்சு படிச்சோமானா இந்த வரிகள்லாம் அப்படியே தேவாரத்திலேருந்து வந்து நுழைந்திருக்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரிந்து கொள்ள முடிகிறது. பாதுகா கேட்பாங்க, ஏன் இந்த வரிய எடுத்து அப்பர் சுவாமி பாடி இருக்க கூடாதா, இருக்கலாம், ஆனா அப்பருக்கு முந்தைய இவர் இருந்தவர்னு சொல்றதுக்கு ஒண்ணு சான்று கிடைக்கலையே. வரலாற்று சான்றோடு பாக்குற போது இவர் பின்னிங்கிறதுக்கு தான் நிறைய இடம் இருக்கு. நாயேனை தன்னடிகள் பாடி வித்த நாயகனே, அந்த இறைவன் என்ன பண்ணானா இந்த மாணிக்க வாசகர் பார்த்து நீ என் திருவடியை பாடுன்னு சொல்லிட்ட. நாயேனை ரொம்ப கீழாய் இருந்த என்னை தன் அடிகள் பாடுவித்த தன் திருவடியை நீ பாட்டாக பாடு என்று என்னை பணித்த நாயகனை என் தலைவனை. அப்ப இறைவன் இவரையும் பாடுன்னு சொல்லியிருக்கார். சொற்றமேல் பாடுகின்றார் தூமரை பாடும்பாயா, சுந்தரமூர்த்தியை பார்த்து நீ எனக்கு தமிழ் பாட்டு பாடுன்னு சொன்னார் இல்லையா, அப்படி நாம் புராண கதையில பார்க்கிறோம். மாணிக்க வாசகர் கதையில எங்காவது இறைவன் அவரை பார்த்து நீ பதிகம் பாடுன்னு சொல்லி இருக்காரான்னு ஒருத்தரும் கதை எழுதவே இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, தான் வாயால சொல்றாரு, என்ன இறைவன் பாட சொன்னா நான் பாடுறேன். அப்ப இங்க சொல்லித்தானே இருக்கணும். மாணிக்க இவரு சுந்தரமுத் சுவாமிகளை இறைவன் எப்படி நீ என்னை பாடு பாட்டு பாடுன்னு சொன்னாரோ, அது போல மாணிக்க வாசகரின் இறைவன் குருநாதர வந்த இறைவன் என் மீது நீ பாட்டு பாடுதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவர் பாடுறார். இவரை குதிரையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஆட்கொண்டு பாண்டியனிடத்திலிருந்து கயட்டி விட்டு துறவியாக்கி திரும்பவும் திருப்பெருந்துறைக்கு அழைச்சு கொண்டு வந்த பிறகு மாணிக்க வாசகர் இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஊர்ல இருக்கணும், என்ன நீ பாடிக்கொண்டிரு சேம்பரத்துக்குவான்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்பதான் சொன்னது இது, நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை பேயேன் அது உள்ளம் பிழை பொறுக்கும் பெருமையனை. நான் யாரும் தப்பு பண்ணாத பொறுத்துக்கிறான் சிவபெருமான். சுந்தரமூர்த்தி சொல்வார், பின்னை என் பிழையை பொறுப்பானை, நான் எந்த தப்பு செய்தாலும் அந்த இறைவன் பொறுக்கிறான் என்று சுந்தரமூர்த்தி சொல்றார். அதுபோல இவரும் சொல்றார், நான் தப்பு செய்திருந்தா தப்பை கூட இறைவன் பொறுத்துக் கொள்கிறான். பேயேன் அது உள்ள பிழை பொறுக்கும், பேயேன் ஆகிய என்னிடத்தில் இருக்கின்றதான குற்றங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்ள பெருமையுடைய பெருமானை, சீயேதும் இல்லாது செய்வணிகள் கொண்டருளும் செய்வணிகள், நான் செய்கிற தொண்டுகள் நான் செய்கிற வேலையெல்லாம் இறைவன் ஏற்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, என் செய்வணிகள் நான் செய்கிற வேலை நான் என்பதற்கு ஒரு அடைமொழி கொடுக்கிற, சீயேதும் இல்லாது என், அப்போ சி என்றது ஒன்று இல்லாது இருக்கிற நான் என்ற உடனே இவர்கள் என்ன பண்ணிவிட்டார்கள், சி என்பதற்கு வெறுப்பில்லாததாக வெறுப்பில்லாது உள்ள என்று ஒரு சி என்று எல்லாரும் வெறுக்கிறாங்களே அந்த மாதிரி வெறுக்கப்படாத நான் என்று உரை எழுதுகிறார்கள். வெறுக்கப்படாத ஒருவனை இறைவன் ஏற்கிறது சுலபம், வெறுக்கப்பட்டவனை ஏற்றான் என்று சொன்னாதான் சிறப்பு. இறைவன் நல்லவனை ஏத்துக்கிட்டான்னு சொன்னா அது இயற்கை, பொல்லாதவனை கூட இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லும் போதுதான் இறைவனுக்கு சிறப்பு வரும், அல்லது ஆட்கொள்ளப்பட்டவருக்கும் பெருமை வரும். ஆகவே சீதும் இல்லாத என்றால் வெறுக்கப்படாத என்னை நான் பணி செய்தேன் என்னை இறைவன் ஏற்றுக்கொண்டான்னா அதில் பெருமையே கிடையாது. அப்ப சீ என்பது வெறுப்பு என்ற பொருள் அல்ல, அப்ப சி என்பதற்கு சிவம் என்று சி ஓர் எழுத்து ஒரு மொழி. பஞ்சாட்சரத்துல சிவா இனம் என்பது ஐந்து எழுத்து. அந்த சுருக்கினா சிவா என்று மூன்று எழுத்து மந்திரமாக வரும். அதையும் சுருக்கினா சிவ என்று இரண்டு எழுத்து மந்திரமா வரும். அதையும் சுருக்கினா சிவ என்று ஒரு எழுத்து மந்திரமா வரும். அப்ப சிவாய என்று சொல்லுகிற ஒரே ஒரு மந்திரம் எழுத்து குறைந்து 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 கடைசியில போன ஒரு எழுத்தா நின்றுவிடும். அதான் மகாமனு என்று அதை சொல்றோம். சி என்பது ஒரே ஒரு எழுத்தாகிய ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை தான் இறைவனை குறிக்கிற சி என்ற ஒரு எழுத்து மந்திரம். அது சிவம். சிவம் என்பது சிவப்பேரு. சிவப்பேரு அடையாத எண்ணெய். சி ஏதும் இல்லாத சிவத்தன்மை, சிறிதும் இல்லாத எதுன்னா கொஞ்சம். சித்தம் சிவமாக்கி என்னை சிவநாதனாக்கணும்னு சொல்றார் பல இடத்துல. அந்த சிவத்தன்மை பெறாத என்னையும் நான் செய்கிற பணிகளை ஏற்றுக்கொண்டான் பெருமான். தாயோகன ஈசற்கே தாய் போன்று அன்பு செலுத்துகின்ற அந்த கடவுளுக்கு சென்று நீ வண்டே எனக்காக நீ தூதி சொல்லி சோதி கொள்வான். நான் தனக்கு அன்பின்மை நான் இருந்தானும் அறிவோ, தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். ஆன கருணையும் அங்குற்றே தான் அவனே, கோன் என்னை கூட குளிர்ந்து ஊதாய் போத்தும்பி. இந்த இடத்துல இருந்த ஒரே ஒரு பாட்டுலதான் இது தூது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிற பாட்டு. நான் தனக்கு அன்பின்மை, நான் அந்த இறைவனிடத்திலே கொஞ்சம் கூட அன்புள்ளவனாக இருக்கவில்லை, அன்புள்ளாதவனாக இருக்கிறேன் என்ற இந்த செய்தியை யாருக்கு தெரியும்? நானும் தானும் அறிவோம், நான் தெரிவேன், என்னை ஆட்கொண்ட இறைவன் அறிவார், என்னை ஆட்கொண்ட குருநாதனுக்கு தெரியும். குருநாதருக்கு இவன் இடத்துல அன்பு வைக்கல, இருந்தாலும் இவனை வலிய பிடிச்சு நாம ஆட்கொள்வோம்னு அவன் ஆட்கொண்டிருக்கான். இவர் போய் கொண்டிருக்கிற இவருக்கும் அந்த குருநாதரிடத்துல அன்பு கிடையாது. ஆகவே அந்த குருநாதர் இருக்கார், அவற்றை அன்பு செலுத்தணும்னு அந்த அன்போடு போகல. அப்புறம்தான் இவருக்கு அந்த குருநாதரத்துல அன்பெல்லாம் வரப்போகுது. ஆகவே என்னை ஆட்கொள்ளுகிற அதே காலத்தில் என்னிடத்தில் அன்பு இல்லை என்பதை எனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். தெரிஞ்சு அவன் ஆட்கொண்டான். என்னிடத்தில் அன்பு இல்லை என்பதை தெரிந்தே அவன் என்னை ஆட்கொண்டிருக்கிறான். நானும் தனக்கு அன்பின்மை, நானும் தானும் அறிவோம். அப்புறம் குருந்தவளத்துல குருநாதர் உட்கார்ந்து மாணிக்கவாசர் உட்கார வச்சு அவர் தலையில ரெண்டு திருவடியை சூட்டிட்டார். இது எல்லாரும் பார்த்துட்டான். அவருக்கு உபதேசம் பண்ணதே ரகசியம் இல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். அந்த பெருமான் என் தலையிலே திருவடி சூட்டி ஆட்கொண்ட செய்தி எனக்கு அவனுக்கு ரகசியம் இல்ல. ஒருத்தருக்கும் தெரியாம எனக்கு மட்டும் அவன் தலையில கால வச்சு தனியா இருக்கிற போது உபதேசம் பண்ணானா இல்ல, ஆயிரம் பேருக்கு தெரியும்படி எனக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். ஒன்று ரகசியம், ஒன்று அப்பட்டம். அப்பட்டமா என் தலையில திருவிடி வச்சு உபதேசம் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். அப்படி உபதேசம் செய்ய போன போது எனக்கு அவனுக்கு என்ன நெருக்கத்துல இருந்தவனா, நான் அன்பில்லாதவன் என்று இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இருக்கிறவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், ரொம்ப அன்புள்ளவர் போற இருக்கு, அதனால்தான் இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு தலையில இப்படிப்பட்ட உபதேசம் எல்லாம் பண்றாருன்னு வெளியில் இருக்கிறவங்க நினைப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும் என்கிட்ட அன்பு இல்ல, ஆண்டவனுக்கு தெரியும் என்னத்துல அன்பு இல்லைங்கிறது எங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த விஷயம் தெரியும் என்று உள்ளதை வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கிற. ஆன கருணையும் அங்குற்றே, அப்பேற்பட்ட கருணை அங்கு உற்றது. அன்பே இல்லாத என்னிடத்திலும் கூட தானே வந்து வலிய ஆட்கொண்ட ஒரு கருணைத்தன்மை அங்குற்றே அங்குற்றது. அங்குற்றது என்பது அங்குற்றே என்று தெரிந்து நிற்கிறது. தான் அவனே கோர், அவன்தானே கோர், அவன்தான் எனக்கு அரசன் தலைவன், என்னாலே காதலிக்கப்பட்டவன். என்னை கூட அந்த தலைவனை நான் சென்று சேர வேண்டும், அல்லது அவன் நான் இருக்கிற இடத்துக்கு வர வேண்டும். அவன் கூட அவன் என்னை வந்து அணைய குளிர்ந்து ஊதாய் மனமிறங்கி அந்த இறைவனுக்கு நீ போய் சொல்லிட்டு வாப்பா என்று அந்த வண்டை அனுப்புற. கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் புறத்தே மறுவார் மலர் குழல் மாதினொடும் மந்தருளி அருவாய் மறைவை என்ற அந்தனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. இந்த கோத்தும்பி பதியத்தில் இருந்து அவருக்கு உபதேசம் பண்ண போது என்னென்ன நடந்ததுங்கிற பல ரகசியங்கள் நமக்கு தெளிவா தெரியும். அவருடைய கதையை நாம் சரியாக எழுதாவிட்டால் கூட இந்த பகுதியிலிருந்து வர்ற செய்திகளை தோத்துட்டோமானா இவர் மாணிக்க வாசருடைய உபதேச காலத்திலே இவருடைய நிலை எப்படி இருந்தது என்பதை வர்ணிச்சே நாமே சொல்லலாம். அந்த இறைவன் உபதேசம் பண்ண வரும்போது தான் மட்டும் தனியாவல்ல, தன் பக்கத்துல மனைவியும் ஆட்சிட்டு வந்திருக்கிறார். இரண்டாவது வரியை பாருங்க. மறுவார் மரக்குழல் மாதினொடும் வந்தருளி, மறுவார் வாசனையோ கூடிய மலர்குழல் மலரணிந்த கூந்தலை உடையாளாகிய மாதினொடும் தன் மனைவியோடு கூட வந்தருளி குருநாதராக வந்தார். குருநாதராக வந்த போது பக்கத்திலே அவருடைய மனைவியும் இருந்தார். இப்ப படம் ஒத்த படம் கூட அப்படி எண்ண மாட்டேங்கிறார். மாணிக்கவாசர் நல்லா சொல்றாரு பாரு, எனக்கு ஆட்கொள்ளுகிற போது எனக்கு உபதேசர்வு பக்கத்துல மனைவி நின்றாலும் சொல்றாரு, எங்க எத்தனை பேர் படம் போடுறாங்களே மாணிக்கவாசகருக்கு உபதேசம் பண்ணத. மாணிக்கவாசரும் குருநாதன் போட்டுக்காதவள அந்த சக்தி உமாதேவியின் பக்கத்தில் நிக்கிறாள்னு படமே போடலையே. அப்ப இவங்க என்ன கதை படித்தார்கள்? அவருடைய அகச்சான்று இருக்கிறத விட்டு இது ஒரு இடம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இடத்துல இறைவன் உமாதேவியோடு பக்கத்துல சக்தியோடு வந்து எனக்கு உதயம் செய்தான் என்பதற்கு சான்று இன்னும் பல இடம் இருக்கு, அதை நான் காட்டுறேன். கருவாய் உலகினுக்கு இந்த உலகத்துக்கு மூலப்பொருளாய் இருந்து தோற்று வைத்தான். இந்த உலகத்தை எல்லாம் இறைவன் தானே மூலமாக இருந்தார். புறமாய் இந்த உலகத்துக்கு அப்புறமாகவும் இருக்கிறான். இப்புறத்தே இந்த உலகத்துக்குள்ளே நான் இருக்கிற இடத்திலே தானும் தன் மனைவியுமாக வந்தான். வந்தபோது அவன் என்ன பண்ணான், ஒரு அந்தணனாய் வந்தான், பிராமண உருவத்திலே வந்தான். அருவாய் மறை பயில் அந்தணனாய், அந்தணனாய் பிராமணனாக. இதுக்கும் ஒரு இடத்துல கூட சொல்ற, செந்தழல் புரைதரு மேனியும் காட்டி அந்தணனாவது காட்டி ஆண்டு கொண்டான், என்னை அந்தணனாக வந்து காட்சி கொடுத்தான் என்று பிராமண கோலத்திலே வந்திருந்தான் என்றதையும் சொல்றேன். அருவாய் மறை பயில், அருணா ரகசியமாக, வேதம் வேதத்தை ஓதுகிறவன், வேதத்தை ஓதுகிற அந்தணன், வேதம் ஓதுகின்ற போது மற்றவர் காதல விழாம மானசீகமாக அதை ஓதுகிறான். ஆண்டு கொண்ட என்னை ஆட்கொண்டான். திருவான தேவர்க்கே தெய்வத்தன்மை உருந்திய அந்த தேவனுக்கு ஸ்கோத்தும்பி சென்றுதாய், வண்டே நீ சென்று விண்ணப்பம் செய்வாயாக, தூது சொல்லுவாயாக. நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம், தானும் தன் தையலும் தாஷடையோன் நாண்டிலனேல், தாஷடையோன் சடை தொங்குகின்றவன், சடையை தொங்க விட்ட சோபெருமான் எப்படி வந்து ஆண்டான். தானும் தான் மட்டுமல்ல, தன் தையலும் தன் மனைவியும், அப்பான இந்த உடத்துல கூட மனைவியோடு வந்தாங்கிறத சொல்றார். தானும் தன் மனைவியுமாக வந்து தாஷடையோன் வந்து ஆண்டிலனேல், எனக்கு அவன் அந்த மாதிரி ரெண்டு பேருமா வந்து உபதேசம் செய்யாவிட்டால் நானும் என் சிந்தையும், மாணிக்க வாசகனா நான் எங்கே, என் மனம் எங்கே, நாயகருக்கு விடுத்தோம், இறைவன் எங்கே, இறைவன் அந்த பரம் என்ற உயர்ந்த இடத்துலதான் இருப்பான், நானும் என் மனமும் இந்த பூலோகத்துல ஏதோ ஒரு மூலையில இழிந்த பொருளாத்தான் கடந்திருப்போம். இப்போ நானும் இறைவனும் மிக நெருக்கமா வந்துட்டோமே, அந்த இறைவன் தான் மனைவியோடு வந்து எனக்கு ஆட்கொண்டதுனாலே தான் இறைவன் எனக்கும் இறைவனுக்கு நெருக்கம் வந்துட்டு, இறைவனை பத்தி இப்படி கசிந்து என்னால் பாட முடியுது. ஆனால் அவன் ஆட்கொள்ளாவிட்டால் நான் இங்கே இருப்பேன், இறைவன் இங்கேயோ இருப்பான், எனக்கும் இறைவனுக்கு சம்பந்தமே இல்லாம போயிருக்கும் என்கிறார். வானும் திசைகளும் ஆகடலும் மாயபிரான், ஆகாயம் அதை சுற்றி இருக்கிற எட்டு திசைகள், ஆ கடல் எல்லாமாய் இருந்து கொண்டிருக்கிற பிரான் சோபெருமான். அந்த சோபெருமானுடைய சேவடி திருவடி, அந்த திருவடியிலே தேன் உந்துகிறது, தேன் மேலும் மேலும் பொங்கி 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 வந்து கொண்டிருக்கிறது. தேன் என்பது இங்கே பேரின்பம், பேரின்பமாகிய தேன் மேலும் மேலும் பொங்கி வருகின்ற திருவடியிலே சென்று நீ எனக்காக தூது சொல்வாயாக. உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதரும், நினைக்க முடியாத அந்த திருவுருவானை நான் கொஞ்சம் நினைத்தேன். கள்ளப்படாத கழிவந்த வான்கருணை, எனக்கு ஒரு கழிப்பு வந்தது. அந்த குருநாதரை இப்ப மறைஞ்சிட்டார், இருந்தாலும் அந்த குருநாதரை நான் மனசில் நினைச்சு பார்க்கிறேன். நினைக்க முடியாத திருவுருவை இப்ப நினைச்சு பார்க்கிறேன். நினைத்த உடனே களி வந்த எனக்கு மகிழ்ச்சி உண்டாக்கிற்று. அந்த களிக்கு முன் ஒரு அடைமொழி சொல்றார், கள்ளப்படாத களி. களி என்பது கள் குடிச்ச பிறகு வருகிற ஒரு மயக்கம், அதுக்குதான் களிப்பு களின்னு பெயர். இப்போ நான் கள்ளு குடிக்கல, கள்ளு குடிக்காமலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கு, அதைத்தான் சொல்றார். இந்த களி என்பது கள்ளப்படாத கள் குடித்ததால் வராத ஒரு களிப்பு. அதை விளக்கிறார், களி என்பது ரெண்டு விதமான பொருள் தருவது. கள் குடித்து ஒருவனுக்கு மயக்கம் வரலாம், கள் குடிக்காமலே இறைவனை நினைத்து ஒரு மகிழ்ச்சி வரலாம். எனக்கு வந்திருக்கிற இந்த களிப்பு கள் குடித்து வந்தது அல்ல, இறைவனை நினைத்ததால் வந்தது. அதுக்காக கள்ளப்படாத கள்ளிலிருந்து உண்டாகாத களி, இது வேறொரு விதமான மகிழ்ச்சி. அந்த களிவந்த வான்கருணை, களிப்பை கொடுத்த உயர்ந்த கருணை திறன் உடைய பெருமான். வெள்ளப்பிரான் அந்த கருணையும் வெள்ளமாக கொடுத்தான், கொஞ்சமா கொடுக்கல, அள்ளி கொடுத்தான், நிறைய கொடுத்தான். அவன் கொஞ்சமா கொடுத்தானா நிறைய கொடுத்தானா, அடேயப்பா வெள்ளம் வெள்ளமா கொடுக்கறாயா அப்படின்னா, நிறைய வெள்ளம் என்ற வார்த்தை நிறைவு அதிகம் என்ற பொருள் சொல்லுகிற ஒரு சொல். கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ளப்பிரான் கொள்ள, என்னை ஆட்கொள்ளுகிற போது வேறே ஆட்கொண்டான். என்ன வேறே ஆட்கொண்டான்? இறைவன் வேறு, இந்த குருநாத இந்த மாணிக்க வாசர் வேற, தனித்தனியா உட்கார வச்சு ஆட்கொண்டாரானா? இல்ல, அவருக்கு எத்தனையோ சிஷ்யன் இருந்தார். அத்தனை சிஷியனை விட்டுட்டு இவரை மட்டும் முதல் சிஷியனா கூப்பிட்டு இவரை தனியா ஸ்பெஷாலிட்டியா இவருக்காக அவருக்கு தனியா அங்க உபதேசம் பண்ணாரு. அதான் வேறே ஆட்கொண்டார். வேறுனா மற்றவர்களுக்கு கிடைக்காம எனக்கு மட்டும் தனியாக சிறப்பாக இந்த உபதேசத்தை செய்தான். எத்தனையோ அடியார்கள் அங்கே பக்கத்தில் இருந்தார்கள், அவர்கள் அந்த திருவடி தீட்சையெல்லாம் கிடைக்கல, இவ்வளவு ஞானோபதேசம் கிடைக்கல, எனக்கு மட்டும் தனித்த முறையிலே இத்தனை உபதேசம் செய்தான். வேறே ஆட்கொள்ள பிரான், என்னை ஆட்கொண்டவராகிய ஆட்கொள் அப்பிரானுக்கே ஆட்கொண்ட அந்த பிரானுக்கு கோத்தும்பி சென்றுதாய் ஏ வண்டே, நீ சென்று விண்ணப்பம் செய். பொய்யாய பொய்யாய செல்வத்தே பொக்கழுந்தி நாடோறும், இந்த உலகத்தில் இருக்கிற செல்வம் பொய் செல்வம், ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்கிற செல்வம் அழிந்து போகலாம், அதனால்தான் பொய்யாய செல்வம். அழிந்து போகிற உலக செல்வத்திலே புக்கழுந்தி அதை விரும்பி நாடோறும் தினந்தோறும் மெய்யாக சுருதி கிடன் கருதி கிறந்தேனே, அந்த செல்வத்தையே உண்மை செல்வம் என்று வேற தவறா நினைத்துக் கொண்டிருந்த என்னை மெய்யா கருதி உண்மை என்று நினைத்து கிடந்தேனே, அந்த செல்வ போகத்திலே ஆழ்ந்து கிடந்த என்னை ஆட்கொண்ட, இந்த செல்வம் அழிஞ்சு போகும்பா, இது உண்மை அல்ல என்று எனக்கு எடுத்துக்காட்டி என்னை ஆட்கொண்டார். ஆட்கொண்ட ஐயா என் தலைவனே, என் ஆறுயிரே என் உயிருக்குயிரே, அம்பலமா அம்பலத்திலே கூத்தாடுகிறவனே என்று அவன் தன் செய்யார் மலர் அடிக்கே, அவனுடைய சிவந்த நிறத்தை உடைய திருவடிக்கு சென்றுதாய் சென்று நீ விண்ணப்பம் செய்வாயாக. தோளும் துயிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ள நீரும் பஞ்சாந்தும் பங்கிளியும் சூளமும் தொக்க வளையும் குடை தொன்மை கோலமே நோக்கி உயிர்த்து ஊதாய் கோத்தும்பி. இறைவனுக்கென்று இருக்கிற வடிவங்களை மகேஸ்வர மூர்த்தங்கள் என்று இன்னைக்கு சொல்வார்கள். நடராஜர், தட்சிணாமூர்த்தி, சோமாஸ்கந்தர், இப்படி கோயில்ல பிரகாரம் என்பது ஒவ்வொரு சன்னதியில ஒவ்வொரு மூர்த்தியை வச்சிருக்கிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய மூர்த்திகள் இருக்கு. அந்த மூர்த்திகளை எல்லாம் ஒவ்வொரு காலத்திலே இறைவன் எடுக்கிறான். இந்த எல்லா உருவம் எடுப்பதற்கு முதோ முதம் எதை எடுத்தான்? இந்த மகேஸ்வர மூர்த்தத்திலேயே முதல் முகூர்த்தம், அதாவது முதல் முதல் எடுத்துக்கொண்ட உருவம் எது என்றால் அர்த்தநாரி வடிவம். அதை இந்த பாட்டில சொல்ற, அதுதான் யா தொன்மை வடிவம். தொன்மைனா பழைய முதோமுத எடுத்த, அதாவது இறைவன் வடிவமே இல்லாத அருவ நிலையிலே இருந்த அந்த பெருமான், அதுக்கு பிறகு சதாசிவம் என்ற லிங்கத்துக்கு வர, லிங்கத்தை வந்து அரு உருவமா வந்து அருவத்தில் எந்த உருவத்திருமேனிக்கு வர, உருவத்திருமேனிக்கு வரும்போது பாதிபாகம் சிவனாகவும் பாதிபாகம் பெண்ணாகவும் வருகிற அம்மையப்பர் என்று சொல்லுகிற வடிவம். அந்த அம்மையப்பர் வடிவம் தான் அர்த்தநாரின்னு சொல்றோம். அர்த்தநாரின்னு சொல்லலாம், அதை அம்மையப்பர்னு சொல்லலாம். அந்த அதுதான் ரொம்ப பழமையான வடிவம். ஞானசம்பந்தர் குளக்கரையில இருந்து அவர் வந்து அம்மையே அப்பா என்று அழுதுவிட்டார். அப்ப அம்மே அப்பான்னா அன்னையப்பருடைய உருவத்தோடையே வந்து காட்சி கொடுக்கிறார். பாதி ஆணும் பாதி பெண்ணுமா வந்து நின்று அவருக்கு பால் கொடுக்கிறார். அந்த பெண்ணா இருந்த பார்வதி பிரிஞ்சு போய் அவளுக்கு பால் கொடுத்து திரும்ப வந்து உடம்புல ஒட்டிக்கிறார். அப்ப சிவபெருமானை பார்க்கிற போது அவருடைய உருவங்கள் தெரிகிற போது அப்பா வந்து நீ யார் கொடுத்த பாலை குடிச்சேன்னு கேட்கிற காலத்துல அவர் என்ன அடையாளம் சொல்ல முடியுது? ரெண்டு பேரும் ஒரே ஆளா இருக்காங்க. அந்த ஒரு ஆளுக்கு ஒரு வார்த்தை சொன்னா கூட வேற யாரையும் போய் தொடாம அவன் ஒருத்தனையே குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கணும். தோடுடைய செவியன், தோடை காதல் அணிந்த ஒருவன். இந்த உலகத்துல எந்த ஆம்பளையும் தோல் போட மாட்டான், எல்லாரும் குழை என்ற ஆபரணம் தான் ஆம்பளை போட்டுக்கணும். பெண்ணா இருந்தா தோடு போட்டுக்கணும். ஆனா தோடுடைய செவியல் அப்படின்னு சொன்னா உலகத்துல உள்ள எல்லா பெண்ணையும் குறிச்சிடும். செவியல்னு சொல்லாம செவியன் என்று இவர் அடையாளம் சொல்லிட்டார். இவர் சொன்ன அடையாளம் வேற யாரையும் குறிக்க முடியாத ஒரே ஒரு அம்மையப்பராக பாதி பெண்ணும் பாதி ஆணுமாயிருக்கிற இறைவன் ஒருத்தனைத்தான் குறிக்கும். அப்படி ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து சொன்னாருன்னா அதுக்கு காரணம் அவர் ஞானப்பால் குடிச்சிட்டார். ஞானப்பால் குடிக்கவருக்கு இந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை, மிகச் சுலபம். அதனால்தான் அவர் அந்த உயர்ந்த வார்த்தையை எடுத்து அங்கே சொல்ற. அந்த அம்மையப்பர் உருவத்தை சொல்ற. தோளும் சிவபெருமானுடைய வலது பாகத்துல இடுப்பில பார்த்தா மாந்தோல் கட்டியிருக்கார். துகிலும் அதே சிவனது இடது பாகத்தை பார்த்தா பெண் இருக்கிறாள், பெண் துயில் துணி கட்டியிருக்காள், அவளுக்கு மாந்தோல் கிடையாது. அந்த இடது பாகத்துல பார்த்தா புடவை கட்டியிருக்கு. வலது பாகத்துல மாந்தோலும் இடது பாகத்திலே துயிலும் இருக்கிறது. குழையும் சுருள் தோடும் குழை, குழைனா ஒரு காய், ஒரு உருண்டையா ஒரு காய், வலது பக்கத்திலே குழை என்ற ஆபரணம் தோன். இனி இடது பக்கத்திலே பார்த்தால் தோடு பனவோலை, அந்த பனவோலை எடுத்து சுருட்டி விட்டா சுருள் தோடு, அத காதல போட்டுக்கிற பனவோலையை காதல போட்டுக்கிற. அப்ப சிவபெருமானுடைய காதல் அணிந்திருக்கிற தோடுடைய செவியன் என்பது பனவோலை. அந்த பன ஓலை, ஓலைக்கே தோடுன்னு பெயர், தோடுனாலே பன ஓலை தான். அந்த ஓலையை இவர் சுருட்டி வச்சிருக்கிறதுனால இவன் நல்ல சொல்றாள் சுருள் தோடும். அந்த பன ஓலையை சுருட்டி காது போட்டுக்கிற இடது பாகம், வலது பாகத்திலே குழையும் இடது பாகத்திலே தோடும் அணிஞ்சார். பால் வெண்ணெய் நீரும், இனி வலது பாகத்துல பார்த்தா வளவளேன்னு விபூதி பூச்சி இருக்கிறார், இடது பாகத்துல பார்த்தா விபூதி இல்ல. என்ன இருக்கு? பசுஞ்சாந்து, நல்ல அப்போ அரைக்கப்பட்ட பச்சை புதிய சாந்து சந்தனம். சந்தனத்தை அப்பதான் அரைச்சு கொண்டு வந்திருக்கிறார்கள். புதிய சந்தனத்தை அப்படியே ஈரத்தோடு தன் மார்பிலே பூச்சி இருக்கிறாள் உமாதி. பசுஞ்சாந்தும் அது மட்டுமல்ல, அவ கைய பார்த்தா கிளி ஒண்ணு வச்சிருக்கா, பை கிளியும் பசிய கிளி ஒன்று இடது பக்கத்திலே. சூலமும் வலது பக்கத்திலே பார்த்தால் கையிலே ஒரு சூலம் இருக்கிறது. இடது பக்கத்திலே ஒரு கையை பார்த்தால் என்ன தெரியுது? சூலமும் தொக்க வளையும் தொகுதியான வளையல் கையில போட்டு. அப்ப பெண், பெண் வளையலை போட்டிருக்காள், சிவன் வலது கையிலே சூலம் வச்சிருக்கான். இவ்வளவையும் உடையதான உடை தொன்மை கோலம், ரொம்ப பழமையான வடிவம், முதல் வடிவம், மகேஸ்வர மூர்த்தத்திலேயே முதல் முதலாக எடுக்கப்பட்ட பழைய வடிவம், அதுதான் தொன்மை வடிவம். இப்போ நம்முடைய பாடல் பெற்ற எல்லா தலத்துக்கும் நாம் போறோம். கர்ப்ப கிரகத்துக்குள்ள போனா சிவலிங்கத்தை பார்க்கலாம். அப்ப அது உருவம். கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில வரும்போதுதான் மற்ற உருவங்களை பார்க்க முடியும். வெளிப்பிரகாரத்தில் தான் நடராஜாவே, சோமஸ்கந்தர, தட்சிணாமூர்த்திய, வேற எந்த விதமான மகேஸ்வர மூர்த்தத்தையும் பார்க்கலாம். திருச்செங்கோடுன்னு ஒரே ஒரு ஊர். அந்த திருச்செங்கோடுக்கு போனீங்கன்னா கர்ப்ப கிரகத்துல சிவலிங்கமும் இருக்கு, அர்த்தநாரீஸ்வரரும் இருக்காரு. அதாவது மகேஸ்வர மூர்த்தத்துல பாதி ஆணும் பாதி பெண்ணுமாயிருக்கிற உருவமும் அர்த்த அங்க இருக்கு. அது எங்க இருக்கணும் நியாயமா பார்த்தா? கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில தான் இருக்கணும் மகேஸ்வர மூர்த்தம். ஆனா அது வந்து அந்த கோயிலுக்குள்ளே வச்சுக்காங்க, ஏன்னா அது முதல் மூர்த்தம். மற்ற மகேஸ்வர மூர்த்தங்கள் தோன்றுவதற்கு முன் தோன்றிய ஒரு பழைய வடிவமானதுனாலே அது ஒண்ணு மட்டும் கர்ப்பகிரகத்துக்குள்ள அமைஞ்சு போச்சு அந்த ஒரு கோயில்ல. அப்புறம் அது கூட வெளியே உள்ள வைக்கப்படாதுன்னு வெளியில வைக்க ஆரம்பிச்சாங்க. மற்ற எல்லா கோயில்காரர்களும் அந்த உருவத்தையும் கூட வெளியில் தான் வைத்தார்கள். ஆனா அது பழைய உருவம் என்பதை சாஸ்வதப்படுத்துவதற்காகத்தான் அது ஒன்று மட்டும் கர்ப்ப கிரகத்துல ஒரே ஊர்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பது பார்த்து. இப்படிப்பட்ட அந்த அர்த்தநாரீஸ்வர கோலத்தையும் இடத்திலே சென்று நீ சொல்லுவாயாக. கல்வன் கடியன் கலதி, கல்வன் திருடன், கடியன் மனவஞ்சகன், கலதி எங்க பார்த்தாலும் ஒரு கலகத்தை உண்டு பண்ணக்கூடிய ரொம்ப பொல்லாதவன், அதாவது கீழ்த்தரமானவன். கலதினா கலகத்தை, கலக்க எங்கு பார்த்தாலும் கலகங்களையும் சண்டையும் சச்சரவையும் உண்டு பண்ணுகிற கீழ்மகன், கயவன் என்று அதுக்கு. இவன் என்னாதே என்று என்னை கைவிட்டு விடாதவன். மாணிக்க வாசகரே, இறைவன் இவன் கல்வன், இவன் கொல்லாதவன், இவன் வந்து கலகக்காரன் என்று சொல்லி கைவிடல. கைவிடாமல் வள்ளல் வர வர வந்து, வள்ளலாகிய அந்த குருநாள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நெருங்கி வந்து, ஏ வந்து ஒழிந்தான் என் மனத்தே, என் மனத்தே வந்தொழிந்தான், வந்து விட்டான். வந்தொழிந்தான்னா வந்து நீங்கி விட்டான் அர்த்தமல்ல. ஒழிதல் என்பது நீக்கம் என்ற பொருள் இருந்தாலும் வந்தொழிந்தான்னா வந்து விட்டான், வந்து விட்டான் என்று பிரிச்சோம்னா வந்துட்டு திரும்பி விட்டுட்டு விட்டான்னு அர்த்தமாகும். அந்த விட்டான்ங்கிறத வந்து விட்டான்னு சேர்த்து படிச்சோம்னா ஒரு சொல் உறுதி பொருள் வந்து விட்டான். அது போல இங்க என்ன வந்தொழியான், வந்தொழிந்தான் என்றால் வந்து விட்டான் என்ற உறுதி பொருள் தருகிற சொல். என் மனசுக்கு அவன் வந்து விட்டான். உள்ளத்து உறுதியர் ஒன்றொழியா வண்ணம், என் மனத்தில் இருக்கிற துன்பம், உள்ளத்து உறுதியர் மிக்க துயர், ஒன்று ஒழியா ஒன்றும் விட்டு விடாதபடி எல்லாம் எல்லா துன்பத்தை என் மனத்தில் இருக்கிற ஒரு துன்பத்தை கூட விட்டு விடாதபடி தெள்ளும் அதை புடைச்சு வெளியிலேறான். தெள்ளுதிறந்தால் புடைத்தல். இப்போ மரத்துல போட்டு அரிசி வேற நொய்யு கல்லு வேறாக தெள்ளுகிறார்கள், புடைக்கிறார். அப்ப வேண்டாதவற்றை மரத்தினாலே எடுத்து விடுவதற்கு தெள்ளுதல் என்று வை. அதுபோல என் மனத்தில் இருந்த எல்லா துயரத்தையும் அவன் ஒன்றை கூட விடாமல் தெள்ளி எடுத்து விட்டான், எல்லாம் புடைத்து வெளித்தள்ளி விட்டான். தெள்ளும் கடலுக்கே அந்த திருவடிக்கு நீ கோத்தும்பியே வண்டே சென்று நீ சொல்லுக, பூமேலையனோடும் ஆளும் புகழ் அறிதென்று ஏமாறி நிற்க. பூமேலையன் தாமரைப்பூவில் இருக்கிற பிரம்மதேவன், மால் பெருமாள் ரெண்டு பேரும் இறைவனிடத்திலே போக முடியுமானா போக முடியாதுன்னு பயந்து ஒதுங்கிட்டாங்க. புகழ் அறிதென்று இறைவனை நாம் நெருங்க முடியாது என்று தெரிந்து ஏமாறி நிற்க, ஏமாந்து நிற்கிறாள். இறைவனே உன்னை நான் பெற முடியலையே, எப்ப பெறப்போறோம் என்று அதிலே ஏமாற்றம் ஆசை உள்ளவர்களாக கிடக்க, அடியேன் இருமாக்க. அதே சமயத்தில் நான் என்ன பண்றேன், இருமாப்படைகிறேன். இறைவனை நான் பெற்றுவிட்டேன், இறைவன் திருவடியின் தலைக்கு கிடைச்சு விட்டது என்று நான் இருமாப்புக் கொள்கிறேன். அடியேன் இருமாக்க நாய் மேல் தவசிட்டு, நாய்க்கு மேலான தவிசு கொடுத்தார், ஒரு பெரிய சிம்மாசனத்தை கொடுத்தார். நாய் போன்ற எனக்கு ஒரு சிம்மாசனத்தை கொடுத்து பட்டிமன்றத்திலே இருந்து என்னை பேச வைத்து விட்டார். சிதம்பரத்திலே பௌத்தரோடு வாது உண்ட போது அந்த சிம்மாசனம் கொடுத்தாரே, அதை சொல்றேன். நாய்க்கு மேலான தவிசிட்டு நன்றா பொருள்படுத்த நல்ல பொருள் உண்டாகும்படியாக என்னை காப்பாள். அந்த வாதத்திலே எனக்கு வெற்றியும் வாங்கி கொடுத்த பெருமான். தீமேனி யானுக்கே நெருப்பை போன்ற சிவந்த திருமையனுடைய சிவனுக்கு கோத்தும்பி வண்டே சென்றுதான் போய் அவருக்கு தூது சொல்லுவாயாக. இதுவரையிலும் அந்த சிதம்பரத்திலே இருந்து கடைசி காலத்திலே இறைவனை தான் கூட வேண்டும் என்ற ஆசையினாலே இது ஐக்கியம் என்று சொல்வார். அங்க மேல கூட உங்களை சொல்வார்கள், சிவனோடு ஐக்கியம், சிவனோடு ஒன்றுபடுதல், தான் இறைவனோடு ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகின்றதாகலினாலே அவரை எனக்கு இங்கே வர சொல்லு என்று வண்டை தூது விட்டிருக்கிறார் என்பதாக இந்த 20 பாடலுக்கும் பொருள் செய்தி. எந்த அளவோடு திருக்கோட்டும்பி நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.